சபையார் அமரலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:12 வாசிக்கலாம். சகோதரர்கள் வேகமாக வாசித்தால் நல்லது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:12.
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
அநேகர் குளிராயும் வெகு சிலரே உண்மையாயும் இருப்பார்கள் என்ற தலைப்பின் கீழாக வாசித்து கேட்ட வசனங்களின் அடிப்படையிலே சத்தியத்தை பகிர்ந்தளிக்க சகோதரர் ரிச்சர்ட் ரவிக்குமார் பிரதர் ஊட்டியிலிருந்து வந்திருக்கார். அவர் சத்தியத்தை பகிர்ந்தளிக்கும்படிக்கு சபையின் சார்பாக அன்போடு கூட அழைக்கிறேன்.
கிறிஸ்தியசுக்குள் பிரியம் அழைக்கப்பட்டு வலியுறுத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமுள்ள பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவுடைய திருநாமத்தினாலும் அவருடைய குமாரரும் நம் அருமை இரட்சகருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடிணையற்ற பரிசுத்த நாமத்தின் மூலமாகவும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, ஊட்டி பகுதியில் இருக்கிற உங்களுடைய சரீரங்கங்கள் ஒவ்வொருடைய அன்பு வாழ்த்துக்களை கூட இந்த பரிசுத்தம் உள்ள வேலையிலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அநேகர் குளிராயும் வெகு சிலரே உண்மையுமாய் இருப்பார்கள் என்ற தலைப்பில் கூட நாம் தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். த மெனி கோல்ட் த ஃபியூ ஃபெய்த்ஃபுல். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அதிலும் குறிப்பாக சுவிசேஷகத்துடைய கடைசி பாகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எச்சரிப்பை உண்டாக்கும்படியான ஒரு வசனத்தை தான் நம் கர்த்தரங்க நமக்கு அங்கு பேசியிருக்கிறார். பொதுவா நமக்கு தெரியும் மத்தேயு 24 இந்த வசனத்தை நம்முடைய அருமை கர்த்தர் எதின் அடிப்படையில் பேசுறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த யுகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? அப்ப கர்த்தர் நிறைய அடையாளங்கள் அங்க சொல்லிட்டு வரார். உலகத்தில் நடக்கிற அடையாளங்கள், அதனுடைய முடிவின் பாகத்தில் சபை எப்படி தங்களுடைய ஓட்டத்தை அங்க முடிப்பாங்க, அந்த ஓட்டத்தை முடிக்கிற அந்த சமயத்திலே சபை மத்தியிலே எப்பேற்பட்ட குணலட்சணங்கள் அங்க காணப்படும் குறித்து தான் அங்க அதை பேசுறார். அந்த வசனத்தை நம்ம மீண்டும் ஒரு முறை கூட வாசிக்கலாம். மத்தேயு 24:12. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு அங்க என்ன ஆகும்னா குறைந்து போகும் சொல்றாரு. இத நம்ம ரிவைஸ் வெர்ஷன்ல ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கலாம். மைக் ஆன்லி வச்சுக்கோங்க.
And because iniquity shall be multiplied, the love of the many shall wax cold.
ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம அப்படியே தமிழாக்கம் பண்ணோம் அப்படின்னா அதை கூட நம்ம ஸ்கிரீன்ல வரும், நீங்க வாசிக்கலாம்.
அக்கிரமம் பன்மடங்கு பெருகுவதனால் அநேகருடைய அன்பு மெழுகாய் குளிர்ந்து போம்.
ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷ யுகத்துடைய முடிவு பாகத்தில் இருக்கிற அவருடைய திருச்சபையின் அங்கங்கள் அவங்களை கடந்து போகக்கூடிய ஒரு பாகம். அந்த பாகத்தில் நம்முடைய அருமை இரட்சகர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆரம்பத்தில் மெழுகை போல எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஜனங்களாக வந்த ஜனங்கள் கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு அக்கிரமம், அந்த அக்கிரமத்தின் மிகுதியினாலே அநேகருடைய அன்பு மெழுகை போல குளிர்ந்து போகும் என்று நமக்கு அங்க சொல்ற அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம நமக்கு நல்லா தெரியும் இந்த வசனம் கண்டிப்பா கர்த்தர் உலக ஜனத்தை குறிச்சு அங்க பேசல. ஏன்னா உலக ஜனத்துக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. அதிலும் குறிப்பாக வேதத்திலே சொல்லப்பட்ட அன்பு அதை பத்தி அவங்களுக்கு அறியறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. ஏன்னா நேற்று தினத்துல கூட நாம் அருமையாக ஒரு பேனல் டிஸ்கஷன் நம்ம பார்த்தோம். அந்த பேனல் டிஸ்கஷன் உண்மையிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு ஆச்சரியமாக கூட அங்க இருந்தது இல்லீங்களா. நாம் ஒரு தெய்வீக சுபாவமாகிய அந்த அன்புக்காக போராடி கொண்டிருக்க ஜனங்கள். சோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த சொல்லப்பட்ட வசனங்கள் கூட யாரை பற்றி தான் பேசுறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபை, அந்த சபை ஜனங்களுடைய அன்பை குறித்து தான் அங்க பேசுற அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை யாருக்குதான் இன்னைக்கு கொடுத்திருக்காருன்னா அவருடைய சபை வகுப்பினர். அந்த சபை வகுப்பினருக்கு தான் தம்முடைய தெய்வீக சத்தியங்களை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்றாருன்னா அந்த ஒரு அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். எப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இன்னைக்கு உலகத்திலே யாருக்குமே பிரகாசிக்க கூடாத அந்த ஒளி, யாருக்குமே கிடைக்கக்கூடாத ஒளி, புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில வந்திருக்கிற நமக்கும் மாத்திரம்தான் அந்த ஒரு ஒளி அங்க பிரகாசிச்சிருக்கிறாரு. அந்த ஒளி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவம் என்று இன்னும் ஒன்றான மெய்யான ஒளி. அந்த ஒளி, அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு சிவான ஒரு வாழ்க்கையை வாழணும். நாம் பெற்றுக்கொண்ட ஒளியை மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிரகாசிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். இது முழுக்க முழுக்க ஒரு ரீப்ரிண்ட் சப்ஜெக்டாக அங்க இருக்குதான் சகோதர சகோதரிகளே. இது இந்த நம்ம வசனத்துடைய நம்முடைய சப்ஜெக்டுடைய வசனம், அது நம்ம பாடத்துடைய ஒரு பாதி பகுதியை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தேவன் அங்க கிருபை செய்வார். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு உரியவர்களாக ஆகாமல் அவருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் கண்டிப்பா நாம் ஒரு கேண்டலாக அங்க மாற முடியாது, உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஜனங்களாக அங்க மாற முடியாது அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் அவங்களோட கூட தொடர்பு வைக்கல. தேவன் அவங்க தேவனுடைய பார்வையில அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஆதாமின் சந்ததியில் வந்த பாவிகளாகவே தேவன் பார்க்கிறார். அவர்கள்ட்ட தேவன் இந்த ஒரு தொடர்பு கூட அங்க என்ன பண்றதுன்னா அங்க வைக்கிறது இல்ல. ஏன்னா தேவனுடைய நீதி நமக்கு நன்றாகவே தெரியும். அபூர்ணமான மனிதர்கள்ட்ட தேவன் ஒருபோதும் தொடர்பு கொள்றது இல்லவே இல்ல. தேவன் பரிபூர்ணமான ஜனங்களுக்கு மாத்திரமே தன்னுடைய தெய்வீக திட்டத்துல நித்திய ஜீவனை அங்க வாக்கு தத்தம் அங்க பண்ணிருக்காரன்பான சகோதர சகோதரிகளே. இந்த கோணத்துல நம்ம பார்க்கும் பொழுது சபை ஜனங்களாக நான் அழைக்கப்பட்டேன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எப்படி இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதாவது அவர்கிட்ட ஒளி குமாரன் மூலமாக நாம் எப்படி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை பொருந்தின கனம் பொருந்தின மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக நாம் எண்ணுகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அநேக யுகங்கள் இருக்குது. முதல் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம். இந்த இரண்டாம் உலகத்துல முற்பிதாக்கள் யுகம் இருக்குது, யூத யுகம் இருக்குது, சுவிசேஷ யுகம் இருக்குது. இந்த மூன்று யுகத்தை பார்த்தா இந்த சுவிசேஷ யுகத்துல வாழ்ற ஜனங்கள் மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் யாருமே இல்ல. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஏன் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷ யுகத்துடைய ஆரம்பத்துல தான் நம்ம அருமை ரட்சகர் ஒட்டுமொத்த மனுகுலத்துக்காக தன் ஜீவன் என்ன பண்ணாருங்க அங்க கொடுத்தார். இந்த ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக பெந்தகோஸ்தே நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் பிதாவாகிய தேவனை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட மரணத்துடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் புரிந்து கொண்டு நான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் தேவன் எப்படிதான் வைக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் உள்ளவர்களாக என்ன பண்றாருன்னா அங்க என்ன பண்றார். இது சுவிசேஷ யுகத்தில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் உள்ள வாய்ப்பு. அப்படி என்றால் மற்ற உலக ஜனங்களுக்கு தேவன் என்ன வாய்ப்பு வச்சிருக்காருன்னா அதுக்காகத்தான் ஒரு யுகத்தையே வைத்திருக்கிறார், ஆயிரம் வருட அரசாட்சி. இந்த ஆயிரம் வருட அரசாட்சியில ஒரு சாதாரண மனுஷன் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது சாதாரணமா பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும், தாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு நீதியாய் நடந்து தாங்கள் நீதிமான்களாக மாறினால் மாத்திரம் தான் தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க நித்திய ஜீவன் அங்க கொடுப்பார். ஒருவேளை தாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு இசைவான வாழ்க்கை வாழாதவங்க கண்டிப்பா என்ன பண்ண முடியாது நித்திய ஜீவனை அங்க பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற காரியத்தை கூட குறிச்சு நாம் பாக்குறோம். ஒருவேளை அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த காலத்துல அவங்க கேட்ட சத்தியத்துக்கு இசைவான வாழ்க்கை வாழலனா தேவன் அவங்களுக்கு வைத்திருக்க தண்டனை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இரண்டாம் மரணம். இதுதான் அந்த ஆயிரம் வருட அரசாட்சியில அங்க வச்சிருக்காரு சகோதர சகோதரிகளே. ஆனா இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தற்காலத்துல ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஏற்பாடு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க வைத்திருக்கிறார். அதை குறிச்சு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 11 அதிகாரம் 40 வசனம்.
அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார்.
அப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு இல்லீங்களா, ஒரு முக்கியமான ஒரு நன்மையான தேவன் என்ன நமக்காக அங்க வைத்திருக்காரன் சகோதர சகோதரிகளே. என்ன அவர்கள், யார் அந்த அவர்கள்னா ஆதாமின் சந்ததி, அது யாராக இருந்துட்டாலும் சரி, இந்த பூமியிலே பிறந்த மனிதர்களே ரொம்ப பெரியவர் யாருன்னா ஆபிரகாம், அப்புறம் யோவான் ஸ்நானகன் சொல்லலாம். அவர்களாக இருந்துட்டாலும் சரி, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் சுவிசேஷ யுகத்தில் அவர் கொடுத்த அழைப்பை உணர்ந்து அந்த 144,000 பேர் வாய்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு உயிர் தெளிதல், ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. தற்காலத்தில் தேவன் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஏற்பாடை அங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்படி வாழக்கூடிய ஜனங்கள் எப்படிதான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் அங்க சொல்றாரு. ஏன்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய ஜனங்கள் இவங்க கையில தான் தேவனுடைய ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்துடைய பிளானை கையில கொடுத்து வச்சிருக்கிறார். இவங்களுக்காகத்தான் முற்பிதாக்களின் யுகம் என்று ஒரு நிழலாக்கப்பட்ட ஒரு யுகமே அங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு தான் நிழலாக ஒரு இஸ்ரேல் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, தங்கள் வாழ்க்கை முழுவதும் அங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்காகத்தான் நிறைய பிரமாணங்கள் மாம்சீக இஸ்ரேலுக்கு தேவன் கொடுத்து இம்மட்டுமாக என்ன பண்ணிருக்காருங்க, அங்க வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ இந்த யுகத்துடைய தேவன் ஏற்படுத்தின ஒரு அருமையான ஏற்பாடை நாம் சிந்தையில அங்க வச்சிருக்கணும். இப்ப ஏற்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, யோவான் 17:14.
நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
ரொம்ப அருமையா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. யார் இந்த இவர்கள் அப்படின்னா, சங்கீதம் 55:5 பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருமையான வாய்ப்பு. தேவன் தம்முடைய இரக்கத்தின் மித்தமாக இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தை அப்புறம் தள்ளி வைத்திருக்கிறார். இவங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான காலம் நான் வைக்க போகிறேன். ஆனா இந்த யுகம் எப்பேற்பட்ட யுகம்னா, எனக்கு ஒரு 144,000 பேர் இந்த பூமியில் என்ன பண்றாங்க, அங்க தேவைப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான யுகத்தை அங்க ஏற்படுத்துறார். இந்த யுகத்துல தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத குறிச்சு சற்றுமுன் நம்மத்தில பேசுற சகோதரர் அந்த பரிசுத்தமாக்கப்படுதலை குறிச்சு ரொம்ப அழகா தெளிவா அங்க பேசிட்டார். இப்போ இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம தியானம் பண்ணணும்னா கண்டிப்பா அது ஒரு எண்ட்லெஸ், ரொம்ப ரொம்ப ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா இதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு எளிமையான ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் பரிசுத்தவான் அப்படின்னா ஆங்கிலத்தில் செயின்ட், பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னா ஹோலி அல்லது ஹோலி ஒன் அப்படின்ற வார்த்தை அங்க வருது அன்பான சகோதர சகோதரிகளே. அதாவது இந்த பரிசுத்தம் அல்லது பரிசுத்தவான் அப்படின்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அதாவது எதிலும் ஒரு குறைவற்ற தன்மை, இதுதான் என்னதுன்னா பரிசுத்தவான் அல்லது பரிசுத்த மாக்கப்படுதலமான சகோதர சகோதரிகளே. இதுக்கு எக்ஸாம்பிளா நாம் யார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை மாத்திரம் தான் அங்க எடுக்க முடியும். அதனால்தான் வசனம் சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 1:16.
நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே.
ஆமன் பண்ண சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் எப்படி இருக்காருங்களா, பரிசுத்தர். இப்போ இந்த பூமியிலிருந்து அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை 144,000 பேர். கண்டிப்பாக இவர்கள் இந்த பூமியிலே தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கக்குள்ள எப்படி இருப்பாங்க, பரிசுத்தவான்களாக கண்டிப்பா இருப்பாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுது நான் பரிசுத்தர். அந்த நான் பரிசுத்தர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கிறார் அப்படின்னா, அதாவது எதிலும் குறைவற்ற தன்மை. ஒருவேளை தேவனுடைய குணலட்சணங்கள் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, முதன்மையான குணலட்சணம் எதுங்க, தேவனுக்கு 4 குணங்கள் இருக்குது, அதுல முதன்மையான குணம் என்னதுங்க, எதுங்க, நீதி இல்லீங்களா. ஒருவேளை தேவன் இந்த மனுக்குலத்துல தன்னுடைய நீதியை அங்க செலுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அந்த குணலட்சணத்துல வெறும் நீதி மாத்திரம் தான் இருந்துச்சா. ஒருவேளை அந்த சைட் போடுங்க பிரதர், ஒருவேளை இது தேவனுடைய வல்லமை, இந்த வல்லமைன்ற ஒரு குணலட்சணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த தேவனுடைய சிருஷ்டிப்புல நீங்க பாத்தீங்களா, அதுல கண்டிப்பா அன்பு இருக்கும், நீதி இருக்கும், ஞானம் இருக்கும். ரெண்டாவது தேவனுடைய குணலட்சணமாகிய நீதி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த நீதியில இருந்து பார்த்தா வல்லமை இருக்கும், அன்பு இருக்கும், ஞானம் இருக்கும். ஒருவேளை தேவனுடைய குணசனமாகிய அன்பை எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த அன்பிலிருந்து பார்க்கும் பொழுது மற்ற மூன்று குணசனங்கள் அங்க இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்துல இந்த சுவிசேஷ யுகத்துல ஒரு குறிப்பிட்ட வகுப்பார செலக்ட் பண்றாரு. அந்த செலக்ட் பண்ற ஜனங்களை குறிச்சு எப்படி சொல்றான்னா, நான் பரிசுத்தர், நான் முழுமையானவர், ஆகையால் நீங்களும் முழுமை ஆனவர்கள் ஆகும்படி நீங்க என்ன பண்ணுங்கன்னா அங்க பிரயாசப்படுங்கள் என்று அங்க சொல்ற அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா இது நமக்கு பெரிய டெஸ்ட். ஏன்னா சுபாவத்துல நம்மள்ட பரிசுத்தம் கிடையாது, சுபாவத்துல நம்மள்ட நீதி கிடையாது, சுபாவத்துல நம்மள்ட அன்பு கிடையாது. இது நமக்கு எப்பேற்பட்ட காரியமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு கடினமான காரியமாக அங்க இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. இது கடினமான காரியமாக இருந்துட்டா கூட இந்த பூமியிலிருந்து மகிமைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக இந்த பரிசுத்தம் தேவனுடைய குணலட்சணமாகிய முழுமைப்பட்ட நிலைமை பெற்றுக் கொள்ளாமல் ஒருவரும் அந்த வாய்ப்பு என்ன பண்ண முடியாதுன்னா அங்க பெற்றுக் கொள்ள முடியாது அன்பான சகோதர சகோதரிகளே. இதற்காகத்தான் சுவிசேஷ யுகத்துல தேவன் அருமையாக தன்னுடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக நம்மை நீதிமான்களாக்கி பரிசுத்தப்படுத்திருக்கிறார். பரிசுத்தப்படுத்தின தேவன் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவார்னா அந்த மகிமைக்கு கூட அங்க கொண்டு போவார் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த ஆசீர்வாதம் தான் உலக மனுக்குலத்துக்கு வச்சிருக்காரு. அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 வருட அரசாட்சியில தான் நீதி என்ன பண்ணுவாங்க, அங்க கட்டுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்காங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய மூத்த சகோதரர் அப்போஸ்தல் பவுல் அவர் அங்க சொல்லும் பொழுது எப்படியாக சொல்றார் பாருங்க, ரோமர் 3:10-12 வசனங்கள்.
அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை.
நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க இந்த அழைப்பு எப்பேற்பட்ட ஒரு அழைப்பு. தேவன் இந்த மனு குலத்தை எடுத்து பார்த்தா ஆதாமுக்கு பின்பாக வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே எப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீதி செய்யக்கூடிய ஜனங்கள் யாருமே. இதத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை சுபாவத்திலேயே நம்மளாம் யார் தான், பாவிகள். இப்ப இந்த பாவியான ஜனங்கள் எப்படி தேவன் நீதிமான் ஆக்குறாருனா, அதுக்காகத்தான் ஒரு யுகத்தை அவர் எடுக்கிறார் கையில. பாருங்க இவ்வளவு பெரிய விஷயம், கிறிஸ்துவடைய மரணத்தில இருந்து அந்த யுகத்தை ஆரம்பிச்சு அது கடந்து போய்கொண்டே இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. பாருங்க இது இயேசு கிறிஸ்துவடைய பரிபூர்ணமான தகுதி, அவருடைய புண்ணியத்தினால சபை சபை ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, அங்க நீதிமானாக அங்க எண்ணப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்புக்குள்ளாக அங்க கடந்து வந்திருக்காங்க அன்பான சகோதர சகோதரிகளே. சிந்திச்சு பார்க்கக்குள்ள இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் ஏற்படுத்தினதான இந்த ஏற்பாடு ஒரு நிகரற்ற ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் அங்க சொல்றாரு. ரெண்டாவது, சுவிசேஷ யுகத்துக்கு மட்டுமே ஊரிய ஏற்பாடு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு நாம் பாவம் செய்வோம் ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவினத்தில் நமக்கு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நாளைக்கு 1000 வருட அரசாட்சியில ஒரு மனு குலத்துல எழுந்து வந்த ஒரு மனுஷன் தவறு செய்வார் என்றால் இயேசு கிறிஸ்து அங்க பரிந்து பேசுகிறவரா இருப்பாரா? அங்க எப்படி இருக்கிறாரு? இங்க மத்தியஸ்தர், அங்க நியாயாதிபதி. பாருங்க அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை இந்த சுவிசேஷ யுகத்துல நம்ம பிறந்தது ஆசீர்வாதம், இந்த சுவிசேஷ யுகத்துல நாம் கிறிஸ்தவராக இருந்தது ஆசீர்வாதம், கிறிஸ்தவரால் அடி கூட பரவாயில்ல. எப்படியோ தேவன் சகோதரன் மூலமாக நமக்கு சத்தியம் கொடுத்தாரு, அதை காதல கேட்டது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த கேட்ட சத்தியத்தோடு நிக்கிறது மாத்திரமல்ல தொடர்ந்து கடந்து போவோம்னா நம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை குறிச்சு அங்க நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்துல அருமையான ஏற்பாடை வச்சுட்டு இந்த சுவிசேஷ யுகத்துல தேவனே பேசுறார். எப்படி பேசுறார்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இன்று அழைத்து இந்த ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது புதிய சுபாவத்துக்கு உரியது. அந்த புதிய சுபாவத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மனுஷர்களுக்கு சொன்னாலும் புரியாது. இதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட வகுப்பார நான் வேறு பிரிக்கிறேன். வேறு பிரிச்சு என்னுடைய மகா உன்னதமான சத்தியத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக அவங்கள்ட்ட பேசுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மகிழ்ச்சியோடு என்னுடைய வசனத்துக்கு என்ன பண்ணுவாங்க, என் வார்த்தைக்கு இறங்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருப்பாங்க. எனக்கு இந்த யுகத்துல ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மாத்திரம் தான் தேவை, ஒட்டுமொத்த உலக மனுக்குலத்துக்கு நான் வேற ஒரு யுகம் என்ன பண்ணிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அப்படி இந்த மாதிரி தெய்வீக திட்டத்துல நான் ஒரு திட்டம் அங்க வச்சிருக்கிறேன். இப்போ இந்த மனுக்குலத்திற்கு சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற நான் என்னுடைய செய்தியை அனுப்புறேன். எப்படி அனுப்புற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் அங்க சொல்றாரு. ரொம்ப அருமையா அவருடைய சத்தியத்தை நமக்கு என்ன பண்றாரு, தேவன் அனுப்புறாரு. இப்ப கேள்வி, இப்படி அனுப்பப்பட்ட சத்தம் நம்ம காதுக்கு கேக்குதா? கேக்குதா? கேட்டுச்சுன்னா இந்த செய்தியை தேவன் எப்படி நமக்கு அனுப்புறார் அப்படின்றத குறிச்சு நம்ம சகோதரர் அங்க பேசுறாரு. அதை குறிச்சு நம்ம பார்க்கக்குள்ள அவர் ஒரு பாயிண்ட் பேசுறாரு. நம்முடைய சகோதரன் வாழ்ந்த காலத்துல கம்பி இல்லாத தந்தி, அதாவது வயர்லெஸ் கம்பி இல்லாத தந்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஈஸி, இன்னைக்கு புரிஞ்சுக்கொள்வது ரொம்ப ஈஸி. ஏன்னா மொபைல் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்டர்நெட். இன்டர்நெட் யூஸ் பண்ணாத வேற இருக்கோமா? ஆனா அதோட கனெக்ஷன் எங்க இருந்து வருது, எப்படி ஒரு ஃபைல் டிரான்ஸ்பர் ஆகுது நம்ம கண்ணில் பாக்குறோமா? இன்னைக்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் தேவன் எதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னா, அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாளுக்காக அங்க ஏற்படுத்தி வச்சிருக்காரு. சகோதர சகோதரிகளே, அதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா இந்த வயர்லெஸ் நெட்வொர்க். இன்னைக்கெல்லாம் இல்லைங்களா, டிவி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஹை டென்சிட்டி உள்ள HD டிவி எல்லா பக்கமும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு நாள் தேவன் என்ன பண்ண போறாரு, ஒட்டுமொத்த மனு குலத்து கூட அங்க பேச போறார். அப்ப இன்னைக்கு சபை கூட தேவன் எப்படி பேசுறாருன்னா, அதுதான் சொல்றாரு, இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் மூலமாக தேவன் பேசிட்டு இருக்கிறார். சரி, இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேசுகிறவரும் கேட்கிறவரும் இசைவான இணைப்பு இருக்கணும். நெட்வொர்க் எப்படி இருக்கணும், ப்ராப்பரா இருக்கணும். ஒருவேளை பேசுறவருக்கு நெட்வொர்க் இருந்து கேட்கிறவருக்கு நெட்வொர்க் இல்லைன்னா என்ன பண்ணுவார் அவரு, ஹலோ ஹலோ நீங்க பேசுது எனக்கு கேட்கல. அப்ப பாக்குறோம், இந்த சுவிசேஷ யுகத்துல தேவாதி தேவன் இந்த மனுக்குளத்துல அவர் அங்க தொடர்பு கொள்ளக்குள்ள அவருடைய பார்ட் கண்டிப்பா எப்படி இருக்கும், நெட்வொர்க் இருக்குமா இருக்காதா? நமக்கு கூட என்ன இருக்கணும், ப்ராப்பர் நெட்வொர்க் அங்க இருக்கணும். மண்மான சகோதர சகோதரிகளே, இல்லன்னா பேச்ச தெளிவா என்ன பண்ண முடியாதுன்னா அங்க கேட்க முடியாது, அல்லது தொடர்பு என்ன ஆயிரும், துண்டிச்சு அங்க போயிரும். மண்மான சகோதர சகோதரிகளே, ஏன்னா நம் தேவனுடைய அந்த பரம அழைப்புக்கு செவி சாய்த்தோம் என்றால் கண்டிப்பா நாம் அவருடைய தொடர்பை பெற்றுக் கொண்டிருக்க அங்க முடியும். அது மாத்திரமில்லாம தேவனுடைய பேச்ச தெளிவா என்ன பண்ண முடியும்னா அங்க கேட்க முடியும். மண்மான சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனோடு கூட நம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு முறையாக கூட அங்க இருக்குது. ஒருவேளை தேவனுடைய சத்தத்தை யார் கேட்கிறாங்களோ அந்த செய்தியில இருக்குது தேவனுடைய அன்புடைய இரக்கத்தின் செய்தி இருக்குது. ரெண்டாவது, இந்த அன்பின் செய்திய எதுக்காக தேவன் டெலிகாஸ்ட் பண்றார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உள்ள ஜனங்கள் எனக்கு வேணும். ரெண்டாவது, என்னுடைய செய்திய அனுப்புவேன், அந்த செய்திய யார் தெளிவா புரிஞ்சுக்கொண்டு கேட்கிற இருதயம் உள்ள ஜனங்கள் இருக்காங்களோ அவங்கள தான் நான் செலக்ட் பண்ண போறேன். கேட்கறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி யார் வாழ்றாங்களோ அந்த ஜனங்கள் தான் எனக்கு தேவன் அங்க தேவன் எனக்கு தேவை என்று கூட அங்க சொல்றது குறிச்சு நாம் அங்க பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயம் கூட கரெக்டா தேவனுடைய சத்தியம் கடந்து வந்து நம்ம இருதயத்துக்குள்ள கிரிய செய்யும் வண்ணமாக கரெக்டாக என்ன பண்ணிருக்கோம்னா அங்க திசை அங்க திருப்பி இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவன் அங்க சொல்றாரு. இப்படி தேவன் பேசக்குள்ள தேவனுடைய குணலட்சணங்கள் நிறைய இருக்குது. அவர் பேசக்குள்ள விசேஷமான ஒரு குணலட்சணம், அதாவது ஒரு குறிப்பிட்ட குணலட்சணத்தின் சத்தியத்தில் தான் தேவன் நம்மள்ட்ட என்ன பண்றாருன்னா அங்க தொடர்பு கொள்ற. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி தேவன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த சத்தியங்கள் நமக்கு தெளிவா அங்க புரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் சரியான டியூன்ல டியூன் பண்ணிருக்கணும். ஒருவேளை நமக்கு உலகத்தின் ஆவி இருந்து அந்த உலகத்தின் ஆவியில சத்தியம் கேட்டோம்னா கண்டிப்பா நமக்கு எந்த பிரயோஜனமும் அங்க தராது. ரெண்டாவது, தேவனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். புரிந்து கொள்ள கொண்டது மாத்திரமல்ல, அதன்படி நம்ம என்ன பண்ணணும், அங்க செயல்படக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். அப்ப நல்லா தெரியுது, தேவன் ஒரு புறம் இருக்கிறாரு, அங்கிருந்து அவருடைய சத்தியங்கள் நமக்கு பேசப்படுது, நாம் கூட கேட்கிறோம். இப்படி கேட்கிற சமயத்தில் கிராஸ் டாக் வரும். கிராஸ் டாக் கொடுக்கிறவர் யாரு? இப்ப கூட நிறைய பேருக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லீங்களா. ஒரு சத்தியம் கடந்து வந்து கொண்டே இருக்கும், கூடவே நமக்கு என்ன வந்துடும், இது இப்படி இல்லையே இல்லீங்களா, அந்த மாதிரி தாட்ஸ் கூட வரும். இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம மூத்த சகோதரர் அங்க கொடுக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய தெய்வீக திட்டம் சொல்லுது, ஒட்டுமொத்த மனுக்குலத்துல ஒருவரையும் அழிப்பது என்னுடைய சித்தம் அல்ல இல்லீங்களா. துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட விரும்பாத தேவன் நான். ஆனா கிராஸ்டாக்கு இந்த சத்தியத்தை சாத்தான் எப்படி பிளாக் பண்ணிட்டாருன்னா, தேவன் நித்திய வேதஸ்தலமாகிய நரகத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. ஒட்டுமொத்த மனுகுலத்தை என்ன பண்ணுவார்னா அங்க வாதிக்க போறான்ற ஒரு கிராஸ்டாக்கு, இதுதான் வந்து ஒரு அசத்தியம். மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஆத்மா என்ன ஆகுறது இல்ல, அழியறது இல்ல, அது ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்குது, அப்படியே சுற்றி கொண்டிருக்கு. இதெல்லாம் ஒரு காஸ்டாக காஸ்டாக அங்க இருக்குது. இது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டோம். இன்னைக்கு எவ்வளவு காஸ்டாக்ஸ் நம்ம மத்தியில கடந்து வந்துட்டு இருக்கு தெரியுங்களா? தேவனுடைய சத்தம் மெல்லிய சத்தமாக கடந்து வரும், சாத்தானுடைய சத்தம் எப்படி வருது? அதிகாரப்பூர்வமா வருது. இதை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சு கொள்ளும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய செய்தி உண்மையான செய்தி, மகிமை நிறைந்த செய்தி, மகிமையான ஒரு அற்புதமான ஒரு குரலாக அங்க இருக்குதுன்றதை குறிச்சு கூட நாம் அங்க பாக்குறோம். இப்படி சரியான ஒரு தொடர்பு இருக்கும் பட்சத்துல தான் நம் வாழ்க்கையில் என்ன ஆகும்னா நல்ல செய்தியை கேட்க முடியும். அப்படி கேட்டுட்ட சில நல்ல செய்திகள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த சத்தியத்தை நம்ம எப்ப கண்டுபிடிச்சோம்? இன்னைக்கு நம்ம பேசிக் ஸ்டடி கத்துக்கிட்டோமோ அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் தேவன் அன்பானவர். ஆரம்பத்தில் கத்துக்கிட்டோம் தேவன் அன்பானவர். ஆனா இந்த கன்வென்ஷன் ஒரு சிலருக்கு 5 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம். ஆனா இன்னைக்கு அதே தேவன் அன்பானவர் தான் நம்ம புரிஞ்சிருக்கோமா? இல்ல, தேவன் ரொம்ப அன்பானவர். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சொல்லிடுவோம் தேவன் எந்த அளவுக்கு அன்பானவர்னா, தன்னுடைய சொந்த குமாரனை நாம் பாவிகளாகவும் துரோகிகளாகவும் இருக்கும் பொழுதே என்ன பண்ணிட்டாருங்க, இதெல்லாம் எதுலனா தேவனுடைய அந்த வயர்லெஸ் நெட்வொர்க் மூலமாக தான் தேவன் நமக்கு என்ன பண்றான்னா அங்க குடுக்கிறான்னு சகோதர சகோதரிகளே. ரெண்டாவது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல தேவன் என்ன பண்றாரு, இறங்குறார். ஒருவேளை நம்ம இந்த சத்தியத்தின் அழைப்புல வந்துட்டு உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம செய்த பாவத்தெல்லாம் தேவன் கண்ணோக்கி பார்த்திருந்தார்னா இன்னைக்கு கன்வென்ஷன் எவ்வளவு பெரிய இறக்கம் பாருங்க. நம்முடைய பாவத்துக்கு தக்கவாறு நம்மை தண்டியாதபடிக்கு கிருபையாய் சிட்சித்து, அது எப்படி மட்டியாய் சிட்சித்து நம்ம என்ன பண்றோம்னா அங்க வழி எடுத்தக்கூடிய தேவனாக அங்க இருக்கிறான் சகோதர சகோதரிகளே. இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த அன்புடைய ஆழம் அகலம் நீளம் உயரம்லாம் இப்பதான் நமக்கு புரியுது, இப்பதான் அதிகமாக அங்க புரிந்து கொண்டிருக்கான் சகோதர சகோதரிகளே. இது ஒரு அருமையான டியூன். இத சகோதரர்கள் பேச எப்படி பேசுனா இது ஒரு அருமையான ஒரு மெல்லிசை. இத சத்தியத்தை யார் தெளிவா புரிஞ்சு கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மியூசிக் என்ன பண்ணும், கிளீனா அங்க புரியும். உலகத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒண்ணுமே அங்க புரியாது அப்படின்ற காரியத்தை கூட குறிச்சு நான் பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்முடைய வயர்லெஸ் நெட்வொர்க் தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த தொடர்பு மாறும் பொழுது நாம் எந்த நிலைமைக்கு தள்ள விடப்படுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தரோடு நமக்கு இருக்கிற உறவு என்ன பண்ணப்படுதுங்க, துண்டித்து விடப்படுது. ரெண்டாவது, நித்தியவாசி ஆகிய பரலோக பிதாவுடைய தொடர்பு கூட நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்க துண்டிக்கப்படுதான் சகோதர சகோதரிகளே. சரி, இப்படி தேவன் பேசுறார், இப்படி பேசிட்டாலும் தன்னுடைய குணலட்சணமாகிய நீதி மற்றும் நியாயம் என்ற குணலட்சணத்தை தேவன் என்ன பண்றாருன்னா அதிகமாக அங்க பேசுறான் சகோதர சகோதரிகளே. ஏன்னா வசனம் கூட வாசிக்கலாம், சங்கீதம் 89:14,
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம்.
ஒருவேளை தேவன் வெளிப்படுத்துகிற அந்த வசனத்துல ஆதாரம் எதுன்னு பார்த்துட்டோம்னா, அதிகமாக உபயோகிக்கிற வார்த்தை எதுன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நீதி நியாயம். அதனாலதான் கேட்கிறாரு மீகா 6:8, மனுஷனே தேவன் உன்னிடத்தில் என்னத்தை கேட்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக. அந்த அன்பை பத்தி பேசுறதுல அப்ப நீதி நியாயம் தேவனுடைய பார்வையில மிகவும் ஒரு முக்கியமாக அங்க இருக்கு தன்மான சகோதர சகோதரிகளே. பாருங்க, தேவன் நீதியானவர் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் தேவன் ஒரு நீதி வச்சு அதுக்கப்புறம் நீதி என்ன பண்றது இல்ல, அவரு மாத்துறது இல்ல. ஒரு வார்த்தை சொல்லி அவர் என்ன பண்றது இல்ல, மாத்துறது இல்ல. இது கூட வசனம் வாசிங்க, மல்கியா 3:6.
நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை.
அப்ப பாக்குறோம் இந்த பாவ சந்ததியில் இருக்கிற ஒருத்தர் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளணும் அப்படி விரும்பிட்டார்னா கண்டிப்பா அவர் நீதி நியாயத்தை தெரிந்து கொண்ட பிற்பாடு தான் தேவன் என்ன பண்ண முடியும், அங்க தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்றத குறிச்சு பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம நீதின்றது நம்ம பேசுற பேச்சுல கிடையாது, இது எங்க இருந்து வரணும், சத்தியம் உள்வாங்கி இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அருமையான குணலட்சணமாக அங்கிருக்கு தன்மான சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் நீதினா மத்தவங்களை எதிர்பார்க்கிற குணலட்சணமும் அங்க கிடையாது அப்படின்ற விஷயத்தை கூட நாம் பார்க்கணும். இது நம் வாழ்க்கையாகவே அங்க மாற வேண்டும். ரெண்டாவது, இந்த நீதி நியாயம் தான் புது சிருஷ்டிகளாகிய நம்ம ஒவ்வொரு சூழலும் என்ன பண்ணணும்னா அங்க இயக்கக்கூடியதாக கூட அங்க இருக்கணும்மான சகோதர சகோதரிகளே. ஒருவர் இந்த நீதி நியாயத்தை எந்த அளவுக்கு சார்ந்து நேசித்து வாழ்றாங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் கூட அவங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கிறார். நீதி நியாயம் தெரியாத ஜனங்கள்ட்ட என்ன பண்றது இல்ல தேவன், அவங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், அவங்க கூட தேவன் தொடர்பு கொள்றது இல்ல. யாரு நீதி நியாயம் அதிகமா தெரிஞ்சுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தேவன் சில டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா அங்க பாஸ் பண்றாங்கன்னு சகோதர சகோதரிகளே, இது நீதியான காரியங்கள். சரி, இந்த நீதிக்கு மாறாக இருக்கிற அநீதியான காரியங்கள் எது அப்படின்னா, நீதி நியாயம் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்ப கண்டிப்பா அநீதியான காரியங்கள் கண்டிப்பா நம்ம தேவன்ட கொண்டு போய் அங்க சேர்க்காது. அநீதியான காரியங்கள்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், பொய் பேசுறது, திருடுறது இல்லீங்களா, சில பாவங்களை குறிச்சு நம்ம சிந்திப்போம். ஆனா நம்ம மூத்த சகோதரர் சில முக்கியமான அநீதி காரியங்களை அங்க சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடுத்திருப்போரை குறை பேசுது. அடுத்திருக்கவங்க நம்ம என்ன பண்றோம், குறை பேசுறோம். இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னா, ரொம்ப உன்னித்து பார்த்துட்டு இருக்காராமா. என் நீதி நியாயங்களை நான் கொடுத்துருக்கேன், ஆனா அடுத்தவங்களும் என்ன பண்றாங்க, குறை பேசுறது. ரெண்டாவது, அற்பமான சின்ன விஷயத்தையும் ரொம்ப பெரிய தவறுகளா என்ன பண்றது, அங்க பேசுறது. சாதாரண செயல்களுக்கு அநீதி என்று சாயம் அங்க பூசுதல், வார்த்தைகளுக்கு ஏற்ற இறக்கம் கொடுத்து அங்க பேசுதல். நெக்ஸ்ட் பாக்குறோம், நமது விஷயம் என்றால் மெதுவா பேசுறது, அடுத்தவங்க விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா அத நாலு பேர் கேட்கிற மாதிரி பேசுறது. இதெல்லாம் தேவன் எப்படிதான் பாக்குறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அநீதி காரியங்களாக அங்க பேசுற பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லாம வெறுப்பை காட்டும்படி தோலை அசைத்து அங்க பேசுறது, பிறருடைய நற்பெயரை கெடுக்கும்படி அவர்கள் மேல் உள்ள தப்பான எண்ணத்தை மற்றவர்கள் கொண்டு வரும்படி அங்க செய்யற காரியங்கள், இதெல்லாம் தேவன் எப்படிதான் பாக்குறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அநீதியா பாக்குறார். இதெல்லாம் நம்ம பேசக்குள்ள நமக்கு அநீதியா தெரியுதுங்களா, ஆனா இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அநீதியா கேட்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே. தேவன் கடந்த சப்ஜெக்ட்ல கூட பார்த்தோம், நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, அங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் பாக்கணும்னா, வார் நடக்கிற சமயத்துல தாவீது உப்பரிகையில நடந்த விஷயம் தேவன் பைபிள் ரெக்கார்ட் பண்ணுவார், தாவீதுக்கு தெரியுமா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கை கூட ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன பண்ணிருக்காரு, அங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்காரு சகோதர சகோதரிகளே. இப்படி நம்ம பேசும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு, எந்த தவறும் செய்யறது இல்ல, அவங்க செய்யற தவற விட அதிகமான தவறு யார் செய்யறானா, நம்ம தான் செய்யறோம் அப்படின்ற விஷயத்தை கூட குறிச்சு நான் பாக்குறோம். இவைகள் எப்படித்தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தவறானதும் கணக்கில் இல்லாத தீமைகளை அங்க உண்டாக்க கூடியதா இருக்குது. இவைகளுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க, நம்முடைய மூத்த சகோதரர் அங்க சொல்ற அன்பான சகோதர சகோதரிகளே. யார்கிட்ட இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்குதோ, அதாவது மற்றவர்களை குறை பேசுகிற காரியங்கள், வார்த்தைக்கு ஏற்றம் இறக்கம் கொடுத்து மற்றவர்களுடைய பெயரை கெடுக்கிற காரியங்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்க கூட தேவனுடைய தொடர்பு இல்ல. தேவனுடைய தொடர்பு இல்ல அப்படின்னா இமீடியட்டா வேற ஒரு லிங்க் வந்து சேரும், யாருது, சாத்தான். அவருடைய குணலட்சணம் நமக்குள்ளாக அங்க வந்துரும் அன்பான சகோதர சகோதரிகளே. இது எழுதிட்டு சகோதரர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம பார்க்கக்குள்ள நீதி என்று எண்ணிக்கொண்டு எவ்வளவு அநீதியான காரியங்களை இதுவரைக்கும் செய்திருக்கிறோமோ, நம்மை நாம என்ன பண்ணணும், அங்க சிந்திச்சு பார்க்கணும்ன்ற காரியத்தை கூட குறிச்சு அங்க சொல்றாரு. வசனம் கூட வாசிங்க, 1 கொரிந்தியர் 10:12.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன்.
ஆம், இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்றவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அன்பாத சகோதர சகோதரியே. மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை கூட அங்க கொடுக்கக்கூடியவராக அங்க இருக்கிறார். அப்ப நம்ம பாக்குறோம், ஒரு சில குறிப்பிட்ட மனுஷருக்கு எதிராகவோ சில காரியங்களை நாம் அவங்களுக்கு விரோதமாகவோ அங்க செய்யக்குள்ள நாம் எப்பேற்பட்ட ஒரு காரியம் செய்யறோம்னா, தேவனுடைய நீதிக்கு இசைவில்லாத காரியங்கள் நாம் அங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி தேவனுடைய நீதிக்கு இசைவில்லாத காரியங்கள் நம்ம செய்யக்குள்ள நாம் யாரப்பா தேவன் நம்மளை பாவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அநீதியாளர்கள் என்ன பண்றாருங்க, அங்க பாவிக்கிறார். என்னுடைய நீதி நியாயங்களை உங்களுக்கு கையில கொடுத்துருக்கிறேன், அந்த நீதி நியாயங்கள் படி தான் நீங்க என்ன பண்ணணும், அங்க வாழணும். ஆனா இந்த சிந்தை உங்களுக்கு இல்லைன்ற தொட்டு தேவன் நம்மளை எப்படிதான் பாக்குறாருன்னா, அநீதி உள்ளவராகவே அங்க பாக்குறாருன்னு சகோதர சகோதரிகளே. ஏன்னா நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீதியாக நாம் சிந்திக்க வேண்டிய ஜனங்களாக அங்க இருக்கணும். ரெண்டாவது, தன்னடக்கம் உள்ள ஜனங்களாக அங்க இருக்கணும். அடுத்து பாக்குறோம், கருணை இரக்கம் உள்ள ஜனங்களாக அங்க இருக்கணும். இதெல்லாம் தேவன் நம்மள்ட்ட அங்க எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய வார்த்தைகளும் செய்கைகளும் எல்லாமே நீதிக்கு இசைவாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா என்னைக்குமே நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லக்குள்ள என்ன சொல்றேன்னா, நீதி என்றால் அதை உங்களுக்கு பொருத்தி பாருங்கள், இரக்கம் என்றால் அது உங்கள்கிட்ட தவறு செஞ்ச சகோதரர் நீங்க என்ன பண்ணுங்க, பொருத்தி பார்க்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். ஆனா நம்ம என்ன தவறு பண்ணிடுறோம், யார்கிட்ட நீதி எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மத்தியில் இருக்க சகோதரர்கிட்ட நீதி எதிர்பார்த்தோம், நம்ம தப்பு பண்ணா சகோதரர் நம்ம என்ன பண்ணணும் ஆசைப்படுறோம், மன்னிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா தேவன் தம்முடைய மகா உன்னதமான அந்த வாய்ப்புக்குள்ளாக நம்மளை அழைச்சிருக்காரு. நாம் அந்த அரியணையில அமரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாம் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நாம் கூட எப்படிதான் இருக்கணும்னா நீதி உள்ள ஜனங்களாக அங்க இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த நீதி என்னுடைய குணலட்சணத்தில் வளர்ச்சி நாம் என்ன பண்ணணும்னா நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், அதிகமா வளர்ச்சி அடையக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்க வேண்டிய ஜனங்களாக இருக்கணும். மற்ற எல்லா குணங்கள் வளர்றதுக்கு நீதி நியாயம் ரொம்ப ஆதாரமாக இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தெய்வீக நீதி நமக்குள்ள இருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்குள்ள பரிவு இருக்கும், தாராள குணம் இருக்கும், மன்னிப்பு அதிகமாக இருக்கும், அன்பு அதிகமா வளரும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்குள்ள நல்ல குணலட்சணத்தை என்ன பண்றாருன்னா அங்க தேவன் அங்க உருவாக்குறாருமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நம்முடைய கர்த்தர் இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 5:45.
இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
ஆமன்பான சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நாம் அநீதி உள்ளதா இருக்கும் பொழுது தேவன் நம்ம மேல் இரக்கம் பாராட்டிட்டார். நாம் கூட என்ன பண்ணணும், இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய சகோதரர்கள் கூட என்ன பண்ணா அங்க கொடுக்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். நாம் எல்லாரிடத்திலையும் கருணை உள்ள ஜனங்களாக இருக்கணும், சகிப்புத்தன்மை உள்ள ஜனங்களா இருக்கணும், உதவும் உதாரண குணம் உள்ள ஜனங்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் அங்க எதிர்பார்க்கிறார். நாம் நீதி உள்ளவர்களாக நீதி நடப்பிக்க வேண்டும் என்றே தேவன் நம்ம என்ன பண்றா அங்க எதிர்பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. காரணம் என்னன்னா நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தமாய் அங்க இருங்கள். அப்ப தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல, தேவன் நீதி உள்ளவரா இருக்கிறது போல, அவரை அறிந்த ஜனங்கள் நீதி நடப்பிக்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நீதி நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய நீதி புரிந்து கொண்டு நம்முடைய தேவனுடைய நீதிக்கு சிவா நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி செல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் என்ன பண்றோம் அங்க உறுதிப்படுத்திக் கொண்டிருக்க ஜனங்களாக அங்க இருக்கிறோம். அப்போ இது தடை செய்யக்கூடிய சில குணலட்சணங்கள் கூட அங்க நம்முடைய சகோதரர் அங்க பேசுறாரு. அதாவது நம்முடைய ஜீவியம் இப்போ எதிர்மத்தியில நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொறாமை வெறுப்பு கலக்கம் பகை எதிர்மத்தியில நடக்கிற தொட்டு நீதியை கற்றுக்கொள்வதை காட்டிலும் எதை கற்றுக்கொள்வது நமக்கு அதிக ஈஸியா இருக்குது, அநீதி கற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸியா இருக்குது. வாரத்துல ஒரு நாள் இங்கிலீஷா வந்து சப்ஜெக்ட் கேட்கிறோம், மீதி 7 நாள் எங்க தான் இருக்கிறோம் உலகத்துல. வாரத்துல ஒரு நாள் சத்தியம் கேட்கிறோம், இது எல்லாம் உலகத்துல. அப்ப உலகத்துல இருக்கக்குள்ள கண்டிப்பா அந்த ஆவி நமக்குள்ள அதிகமாக அங்க மாசுபடுது. அவர் எப்படி சொல்றாருன்னா நம்முடைய சகோதரர் ஒரு வீட்டு பக்கத்துல இருக்கவரு மத்தவரை பத்தி குறை பேசக்குள்ள அத நெக்லெக்ட் பண்ணிட்டு போக கூட நமக்கு மனசு வராம அவரை சாட்டிஸ்பாக்சன் பண்றதுக்காக நாம என்ன பண்ணுவோம் அங்க பேச. இதனால என்ன ஆகுதுன்னா நம்முடைய நீதி என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை பத்தி கேட்கறதே என்னது அநீதி. ஆனா என்ன என்ன பண்றது பிரதர், அவர் நம்ம அவருடைய கஷ்டத்தை எல்லாம் என்ன பண்றாரு அங்க சொல்லிட்டு இருக்கிறாருன்னு கேக்குறது கூட என்னன்றாருன்னா அங்க அநீதி. இப்பேற்பட்ட ஒரு சூழல் தான் அங்க இருக்குது. அப்ப வாரம் ஃபுல்லா வெளியில நம்ம போயிட்டு வரோம், இப்படி போயிட்டு வர ஜனங்கள் கண்டிப்பா இவங்களுக்கு என்ன வந்துருதுன்னா ஒரு விஷ கிருமிகள் போன்ற அந்த பாவ செயல் அநீதியான காரியங்கள் அங்க கடந்து வந்துருது. இந்த கிருமிகள் நம்ம வீட்டு போகிறதுக்கு தான் தேவன் ஆன்டிபயோட்டிக் வச்சிருக்காரு தம்முடைய வேதத்துல. சத்திய வேதத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றாரு, அவரு அங்க சுத்திகரிக்கக்கூடிய தேவனாக அங்க இருக்கிறான். சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை தான் தேவன் தம்முடைய வயர்லெஸ் மூலமாக அனுதினம் என்ன பண்ணி கொண்டிருக்காருன்னா அங்க கொடுத்து கொண்டிருக்கான். சகோதர சகோதரிகளே, அப்போ கிறிஸ்துவின் மூலம் சமாதானம் பெற்று கர்த்தருக்கு கர்த்தர் கூட சுதந்திரவாளியாக அல்லது தேவனுடைய புத்தராகும் பாக்கியத்தை பெற்ற கொண்டிருக்கிற நாம் கண்டிப்பா பரம அழைப்புக்கு நேராக நம்முடைய செவி என்ன பண்ணப்பட்டிருக்கணும் அங்க சாய்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற காரியத்தை கூட குறிச்சு நாம் பார்க்கிறோம். ஏன்னா எந்த அளவுக்கு நாம் நீதியில வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மத்த சகோதரர் மேல இரக்கத்தை அங்க காண்பிக்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை குறிச்சு நாம் அங்க பாக்குறோம். ஏன்னா தேவன் தம்முடைய சபை ஜனங்கள தெரிவு செய்யும் பொழுது எந்த மெத்தட்ல தான் ஒரு தெரிவு செய்யறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சுயநலத்துல அங்க பண்றது இல்ல, தம்முடைய சத்தியத்தின்படி தான் என்ன பண்றாருங்க அங்க பண்றாருமான சகோதர சகோதரிகளே. தன்னடக்கம் நீதி நியாயத்தின்படி நடக்க பேராவல் கொண்ட ஜனங்களை தான் சபையின் ஜனங்களாக என்ன பண்றாரு அங்க தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் தன்னுடைய சத்தியத்துல சொல்றாரு நீதி நியாயம் தான் என்னுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்போ என் குமாரன் கூட என்ன பண்ணாரு, என் நீதி நியாயத்தை நிலைநாட்டி நான் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறது போல என் குமாரன் கூட என்ன பண்ணிட்டாரு கடந்து வந்துட்டாரு. அப்ப நீங்க கூட அந்த வாய்ப்புக்குள்ள கடந்து வரணும்னா அதே காரியம் உங்கள் உங்களுக்குள்ள கூட அங்க இருக்கணும் அப்படின்ற காரியத்தை கூட குறிச்சு நான் சொல்றேன். சகோதர சகோதரிகளே, இப்படி சொல்லிட்டு நம்முடைய மூத்த சகோதரர் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறாரு. லட்சிய கிறிஸ்தவர்களுடைய உள்ள உலகத்தின் ஆவி அப்படின்ற டாபிக்ல அங்க பேசுறாரு. அதாவது உண்மை கிறிஸ்தவர்கள் இடத்துல இருக்கிற உலகத்தின் ஆவி என்பன சகோதர சகோதரிகளே பாருங்க. இது குறிச்சு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 24:12
அக்கிரமம் பன்மடங்கு பெருகுவதினால் அநேகருடைய அன்பு மெழுகாய் குளிர்ந்து போம்.
ஆம், அக்கிரமம் பன்மடங்கு என்னாமா பெருகுவதினால். இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது ஒரே நாள்ல குளிர்ந்து போறது இல்ல. அக்கிரமம் பன்மடங்கு பெருகுவதினால் அநேகருடைய அன்பு என்ன போயிருங்களா குளிர்ந்து போயிரும் இல்லீங்களா. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் வேத மாணவர்கள், ஸ்டார்டிங் ஃபாலோ அப் கிளாஸ் கேட்கக்குள்ள கையில என்னென்ன கொண்டு வருவோம், பைபிள், அப்புறம் நோட்டு, அப்புறம் ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்தாலும் என்ன பண்ணிருவோம். ஆனா நாளாக நாளாக இந்த பாயிண்ட் தான் இது எங்க இருக்குது. தன்னுடைய முதல் தொகுதியில நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு, உலக பிரகாரமான படிப்புக்கே நீங்க இவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சத்தியத்துக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுக்கணும் அதிகமா, இது நம்ம பண்றதில்ல, ஸ்டார்டிங் பண்ணோம் இப்ப பண்றதில்ல. காரணம் என்னாச்சுன்னா, அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், லேசா அங்க விட்டுறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த காலத்தை குறிச்சு பேசக்குள்ள நாம் மிகுந்த ஒரு ஆபத்தான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒண்ணு சபையா மாறதுக்கு வாய்ப்பு இல்லனா அந்த வாய்ப்பை நழுவக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ளாக நாம் அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. தேவன் இப்பேற்பட்ட ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. எத்தனை ஜனங்கள் இதுக்கு செவி கொடுக்கிறாரு. அக்கிரமம் பன்மடங்கு பெருகிருப்பதனால் அநேகருடைய அன்பு என்னாகனா மெழுகாக அங்க குளிந்து போகும் அப்படின்ற காரியத்தை கூட குறிச்சு அங்க சொல்றாரு. வேதாகமத்தை நம்ம பார்க்கக்குள்ள சபையுடைய நிறைவு பகுதி அது எப்படிதான் கொண்டு வர்றாருன்னா, எலியாவுடைய வாழ்க்கையில அங்க கொண்டு வர்றாரு. எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி ஒரு அருமையான தீர்க்க தரிசனம், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி 3 வருடம் 6 மாதம் என்னாகாது மழை அங்க பெய்யாது. நமக்கு எல்லாம் தெரியும் எலியா அது யார் அடையாளப்படுத்துறாருன்னா, திருச்சபையை தலையாகிய கிறிஸ்தவையும் திருச்சபையும் அங்க அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க இருக்கிறார். அப்போ எலியா வண்ணானந்தத்துக்கு கடந்து போனது 1260 நாள். அந்த 1260 நாள் அது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போப்பு மார்க்கம் தன்னுடைய கரங்கள்ல எடுத்துக்கொண்ட அந்த ஆசீர்வாதம், அவங்க ஒட்டுமொத்த உலக மனுகுலத்தை அங்க ஆட்சி செய்த விஷயம் 1799. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பூமியில பைபிள் கூட இல்ல. அதுக்கப்புறம் நெப்போலியன் போனபார்ட் அவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சத்தியம் கடந்து போகுதுன்னா, உலகம் எங்கும் தேவனுடைய சத்தியங்கள் அங்க கடந்து போக போனதன்மான சகோதர சகோதரிகளே. அதே போல நாம் பார்க்கும் பொழுது கூட நாம் கூட ஒரு சுவிசேஷத்துடைய கடைசி பாகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மத்தில் இருக்கிற எலியா வகுப்பார் என்ன பண்ணப்படுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அத்தா சொல்றாரு, நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, நாம் கூடுகிற கூடுகையில 4 விதமான வகுப்பார்கள் இருக்கிறார்கள். முதல் வகுப்பார் யாருன்னா சபை வகுப்பார், 2 வகுப்பார் திரள் கூட்டம், 3 வகுப்பார் 2 மரணத்துக்கு போறவங்க, 4 வகுப்பார் யாருன்னா என்னன்னே தெரியாம என்ன பண்ணிருக்காங்க உள்ள வந்திருக்க வகுப்பார் கூட இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா நாம் நீதி நியாயத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாக அங்க வாழ்ந்து அந்த எலியா வகுப்பாரை போல அந்த மகிமையை கூட அங்க என்ன பண்ண முடியும்னா அங்க பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய ஜனங்களாகவே அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஆகவே இன்று நம்ம மத்தியில நடக்கிற மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் அநியாயம் மிகுதியா இருக்கிற நாட்கள்ல யார் நீதியான காரியத்தின்படி செய்கிறாங்களோ அந்த ஜனங்களை தான் தம்முடைய பரிசுத்தவான்களாக அவரு அங்க ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற காரியத்தை கூட குறித்து நாம் பார்க்கிறோம். சரி, இந்த விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் எப்படித்தான் தேவன் அங்க செலக்ட் பண்றாருன்னா, சத்தியத்தின் மூலமாக ஏற்றகால சத்தியங்கள். இந்த ஏற்றகால சத்தியங்கள் தொடர்பு யாருக்கு துண்டிக்கப்படுதோ தேவனுடைய தொடர்பு அவங்களுக்கு இருக்காது. இந்த தேவனுடைய தொடர்பு இல்லாத ஜனங்கள் எப்படி ஆயிருவாங்களாமா, வெது வெதுப்பாகி குளிர்ந்து போன நிலைமைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க கடந்து போயிருவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க ஜனங்க என்ன முடிவுக்கு வந்துருவாங்கன்னா, தேவனுடைய நீதிய சத்தியத்தின்படி பார்க்காம சகோதரன்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சபையின் மூப்பருக்கு எது சரியா படுதோ அதே நமக்கும் நலமா படுட்டுன்ற மூப்பரை சார்ந்து இருக்கக்கூடிய ஜனங்களாக என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்க மாறிடுவாங்க. சகோதர சகோதரிகளே, இந்த நிலைமை தான் அங்க இருக்கும் அப்படின்றத காரியத்தை கூட குறிச்சு அங்க சொல்றாரு. ஏன்னா மனுஷனுடைய பேச்சை கனப்படுத்தி மனுஷனுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ண முடியாதுன்னா அங்க புரிந்து கொள்ள அங்க முடியாத நிலைமைக்கு அங்க போயிருவாரு. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கும் பொழுது எல்லா பக்கமும் அநீதி அதிகமாக அங்க இருக்குது அப்படின்ற காரியத்தை கூட குறிச்சு நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவன் இப்பேற்பட்ட அழைப்பு வாய்ப்பை இந்த புது சிருஷ்டியாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த புது சிருஷ்டி அதை நாம் தெளிவா புரிந்து கொண்டு தேவனோடு கூட தொடர்பு கொண்டு தேவனுடைய நீதி நியாயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவாக அங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நாம் கூட ஒரு கூட்டத்தாரை அநேகராக ஒரு கூட்டத்தாரை நம்ம என்ன பண்ணப்பட்டுருவோம் பின்பற்றக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். இது குறிச்சு பேசக்குள்ள நம்முடைய மூத்த சகோதரர் நம்முடைய குழந்தைகளை குறிச்சு கூட பேசுறாரு. ஒரு தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தங்களுடைய குழந்தைக்கு தாங்கத்தான் சண்டே கிளாஸ் டீச்சர் அப்படின்றாரு. அவங்க என்ன பண்ணிடக்கூடாதாமா வேற சபை பெயர் சபைகளுக்கு சண்டே கிளாஸ் கத்துக்கிறதுக்காக கூட நீங்க என்ன பண்ணிடாதீங்க அனுப்பிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு இருக்கிற மகா உபத்திரவ காலத்தில் உங்கள் பிள்ளைகள் காக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அவங்க கூட சத்தியத்தின்படி என்ன பண்ணும் அங்க நடத்தக்கூடிய ஜனங்களாக பிள்ளைகளாக அங்க இருக்கணும் அப்படின்ற காரியத்தை குறிச்சு தெய்வீக திட்டத்தை நாமே என்ன பண்ணணும்னா அங்க கற்று கொடுக்கணும்ன்ற காரியத்தை கூட குறிச்சு அங்க சொல்றான் சகோதர சகோதரிகளே. இது குறிச்சு வசனம் கூட சொல்றாரு பாருங்க யாத்ராகமம் 23:2 வசனம்.
தீமை செய்ய திரளான பெயர்களை பின்பற்றாதிருப்பாயாக.
தீமை செய்வதில் திரளான பேரை நீங்க என்ன பண்ணாதீங்க மெஜாரிட்டியை நீங்க என்ன பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு சாத்தானுடைய வஞ்சகம் யார் அப்படின்னு சொன்னா சாத்தானுடைய டார்கெட்டு சபையில் இருக்க ஜனங்கள் கிடையாது. யாரு ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பிரதர் ரசில் அதோடைய முன்னணியில் எழுதுறாரு தம்முடைய ஜனங்கள்ல விசேஷமானவர்களை மேன்மையானவர்களை யார் குறி வச்சிருவா தனித்தனியா கிடையாது. ஏன்னா தேவனுக்கு பிடிக்காத ஒரு குணம் என்னதுங்க பெருமை. அந்த பெருமையை மாத்திரம் ஒருத்தர் கொண்டு வந்துட்டாருனா தேவன் அவர்கிட்ட என்ன பண்ணிடுவாரு விலகிடுவாரு. அவருக்குள்ள சாத்தான் என்ன பண்ணிடுவார்னா அங்க கிரியை செய்திருவார். அதனாலதான் சொல்றாரு முதன்மையானவர்கள் பின்னாக போயிருவாங்க பின்னானவர்கள் முன்னாக வந்துருவாங்க அப்படின்ற வசனம் கூட நம்ம பார்த்திருக்கோம். அதுல எதாவது என்ன கருத்தை குறித்து சொல்றோம்னா the first should be last. Last should be first. இந்த பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதன்மையாக அந்த ரட்சிப்பு அந்த மகிமையான காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி போன ஜனங்களுக்குள்ள இந்த பெருமைன்ற ஒரு காரியம் வந்துருச்சுன்னா அவங்களை தேவன் எங்க கொண்டு போயிச்சிருவாரு லாஸ்ட். அப்ப இவரையே பார்த்து இவரையே பின்பற்றி கொண்டிருந்த ஜனங்களுடைய நிலைமை கூட என்ன ஆயிரும்னா அதனாலதான் சொல்லிடாது அநேகரை நீங்க என்ன பண்ணிடாதீங்க உங்களுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு அது சரியா அங்க இருக்கணும் அப்படின்ற காரியத்தை கூட குறிச்சு அங்க சொல்றான் சகோதர சகோதரிகளே. ஏன்னா நாம் எப்படி நடந்து போகணும் யாரை பின்பற்றி நடந்து போகணும்னு சொல்லி பேதுரு நமக்கு சொல்றாரு பாருங்க 1 பேதுரு 2:21 வசனம்.
இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்.
ஆமன்மான சகோதர சகோதரிகளே நாம் சகோதரரை பின்பற்ற வரல யாரை பின்பற்றணும் கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அங்க அழைக்கப்பட்டிருக்கோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா கிறிஸ்துவ பள்ளியில நம்மெல்லாம் சேர்ந்து படிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த படிப்பு இதுக்கு மேல என்ன ஆகாது தொடராது இது ஒரு முடிவின் பகுதிக்குள்ள என்ன பண்ணிடுச்சுன்னா அங்க கடந்து வந்துருச்சு அப்படின்றத குறிச்சு அங்க நம்ம பாக்குறோம். ஏன்னா தேவன் தம்முடைய நோக்கத்துல இந்த பூமியில இருந்து 144,000 பேர் தம்மை போல நீதி நியாயம் உள்ள ஜனங்களாக அங்க தேர்ந்தெடுக்கணும் தேவன் என்ன பண்ணிட்டாரு அங்க ஆசைப்பட்டுட்டாரு. அப்படி ஆசைப்பட்ட தேவன் சீக்கிரமாக இந்த ஒரு யுகத்தை முடிக்கிற அந்த சூழலுக்குள்ளாக நாம் அங்க கடந்து வந்துட்டோம். கண்டிப்பா பரிசுத்தவான்கள் மகிமையடைந்து இந்த பூமியை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நியாயாதிபதிகளாக மாறப்போறாங்க. கண்டிப்பா உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம் கூட அந்த நியாயாதிபதிகள் ஒருத்தரா நம்ம மாறுவோமா நம்மை நாம என்ன பண்ணணும் சிந்திக்கணும். அப்ப நாம் ஒரு நியாயாதிபதியாக மாறணும்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்க தொடர்பு என்னாலும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்க குறைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த கூட நாம் குறிச்சு பார்க்கிறோம் குறித்து நாம் அங்க பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய நோக்கம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கடைசி காலத்துல நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே எழுச்சி அடைய செய்ய வேண்டும். ஒருவேளை நாம் இந்த தேவனோடு இருக்கிற அந்த தொடர்பு ஒருவேளை கம்மியா இருந்துச்சுன்னா இமீடியட்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொடர்பு என்ன பண்ணுங்க உங்களுக்குள்ள ஒரு எழுச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்க அங்க சொல்றாரு. ரெண்டாவது பரலோக பிதாவுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் என்ன பண்ணக்கூடியவர்களா இருக்கணும்னா அங்க வளரக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். வசனம் சொல்றாரு இல்லைங்களா தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் அங்க மாறக்கூடிய ஜனங்களாக கூட அங்க இருக்கணும். நீதி ஒழுக்கம் மற்றும் தேவ சாயல் நமக்குள்ள என்ன பண்ணா அதிகமாக வளரணும். அந்த வளர்றதுக்கு ஏதுவான காரியங்கள் எதுவோ அதை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக அங்க நேசிக்கணும். நம்மை சுத்தி நிறைய காரியங்கள் அங்க போய் கொண்டிருக்கும், நிறைய பேச்சுக்கள் அங்க போய் கொண்டிருக்கும். நம்மை நாம என்ன பண்ணணும்னா அங்க தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட முறையில நம்மை நாமே தற்பாதுகாத்துக் கொண்டோம் என்றால் கண்டிப்பா நாம் கூட அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அங்க பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பா நம்ம மத்தியில இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அக்னி கூட போய் கொண்டிருக்குது. அந்த அக்னியில நம் நியாயத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. உலகத்தில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, நம்முடைய நியாயத்தை என்ன பண்ண முடியாது, நிலைநாட்ட முடியாது. அப்ப நாம் எந்த சிந்தனை தரக்கணும்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன்ட்ட நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாக நம்ம என்ன பண்ணணும்னா அங்க வாழக்கூடிய ஜனங்களாகவே நாம் அங்க இருக்கணும். எப்ப நாம் தேவன்ட்ட முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு இசைவா நாம் கேட்டு அதன்படி வாழ்றோமோ அது மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கக்கூடிய காரியமாக அங்க இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். எப்ப தேவன்ட்ட நம்ம முழுவதுமா அர்ப்பணிச்சோம் அப்படின்னா நம்முடைய கான்சிக்ரேஷன்ல எப்படி அர்ப்பணிச்சோம். இனி கூட நம்ம மத்தியில் ஒரு 19 சகோதர சகோதரிகள் உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க. உடன்படிக்கை பண்ணக்குள்ள எந்த ஹார்ட்ல பண்ணிருக்கிறோம், தேவனே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. இந்த என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கையில தேவன் மாறாதவராக இருக்கிறார். நம்ம பண்ண உடன்படிக்கையில நாம் மாறாதவங்களா இருக்கிறோமா? நீதி நியாயத்தை தேவன் எதிர்பார்க்கிற வண்ணம் நம் வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் நமக்கு பாதிப்புகள் வந்துட்டாலும், சோதனைகள் வந்துட்டாலும், வேதனைகள் வந்துட்டாலும் தேவனுடைய நீதி நியாயத்துக்காக நம்ம நிக்கிறோமா? இதைதான் தேவன் என்ன பண்றாருன்னா அங்க எதிர்பார்க்கிறார். இந்த காரியத்தை தான் நம்முடைய அருமை ரட்சகர் கூட என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில நமக்கு மாதிரியா காண்பிச்சிட்டார் இல்லீங்களா. தன்னை பயமுறுத்தினவர்களுக்கு திருப்பி அவர் என்ன பண்ணல, பயமுறுத்தல இல்லீங்களா. எவ்வளவு ஒரு பலிக்கு பலி கர்த்தரே என்ன பண்ணல அங்க வாங்கல. அப்ப நம்ம கூட என்ன இருக்கணும்னா மற்றவர்களை பலிக்கு பலி வாங்குற அந்த சிந்தை இல்லாம நாம் கூட தீங்கு அனுபவிக்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா நமக்குள் தேவன் ஒரு வெளிச்சம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வெளிச்சம் கண்டிப்பா என்ன பண்ணணும், எரியணும் எரியணும் எரியணும். நாம் ஜீவன் முடிகிற அளவுக்கு அங்க எரியணும். இந்த உலகத்துல ஏறக்குறைய 700 நான் நினைக்கிறேன் 50 கோடி ஜனங்கள் தாங்கள் வாழ்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த பூமியில நாங்க நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு சிறு கூட்டம் நாங்க எப்ப சாகுவோம், சாகிறதுக்காக வாழ்கிற ஒரு சிறு கூட்டம் இங்க இருக்குது. அப்ப சாகிறதுக்காக வந்தவங்க தங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். ஆமாவா இல்லீங்களா? இதைதான் தேவன் நம்மள்ட்ட அங்க எதிர்பார்க்கிறான் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த உலகத்துல கண்டிப்பா தீமை நடக்கும். தீமை நடக்கக்குள்ள எங்க கூட வந்துரும், சபைக்குள்ள கூட வந்துரும். சபைக்குள்ள கூட வந்துட்டா கூட நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா நமக்குள்ள தெய்வீக குணலட்சணமாகிய நீதி மற்றும் ஞானம் நமக்குள்ள அங்க வேணும். ஏன்னா இந்த 144,000 பேரை தேவன் அந்த கனம் மகிமை அழியாமையில கொண்டு போய் வச்சு எதுக்காக வைக்கிறான்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. எப்படி ஆசீர்வதிங்கன்னா இந்த 144,000 பேர் இவங்களுக்கு தேவன் தராரு. இந்த பூமியில் இருக்க ஜனங்கள்ல 144,000 பேர், இந்த 144,000 பேருக்கு அந்த 144,000 பேர்ல இருக்கிற ஒருத்தர் தான் கார்டியன். இப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா பூமியில் இருக்க பொதுவான உயிர்த்தெழுதல்ல 20 பில்லியன் ஜனங்கள் வராருன்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அப்ப பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரியே, இப்பேற்பட்ட ஒரு மகிமை உள்ள ஒரு ஸ்தானத்துக்குள்ள நாம் கடந்து போகணும்னா நீதி நியாயம் நம் வாழ்க்கையில ஆதாரமாக அங்க இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஏன்னா நாம் கூட அடுத்தவங்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நம்மளால மத்தவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க பாதிப்படைய கூடாது. அந்த காரியம் கூட அங்க இருக்கணும். ஒருவேளை நம்மளால மற்றவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா நமக்குள்ள ஒரு குளிரான நிலை கடந்து வந்திருக்குது. நாம் பாதிக்கப்படக்கூடிய ஜனங்கள், அடுத்தவங்களை பாதிப்புக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஜனங்களாக இருந்திருக்கும், நாம் பாதிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஜனங்களாக அங்க வாழ்ந்த சகோதர சகோதரிகளே. ஏன்னா இதை குறித்து சொல்றாரு பாருங்க, மத்தேயு 10:32-33.
மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன்.
ஆம், மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவனை. அப்ப மனுஷருக்கு முன்பாக யார் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணதில்லை, எல்லாம் அறிக்கை தான் பண்றாங்க. பெயர் கிறிஸ்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அறிக்கை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையோட உட்பொருள் என்ன? மனுஷர் அப்படின்னா மனுஷருக்கு முன்பாக உங்களுக்கு நேரிடக்கூடிய அந்த வாய்ப்புகளிலே நான் எப்படி பிரதிபலிச்சேனோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணும், பிரதிபலிக்கணும். நான் எங்க அப்பாவுடைய குணலட்சணமாகிய நீதி நியாயத்தை எப்படி வாங்கிட்டு என் வாழ்க்கையில நான் செஞ்சனும். எத்தனையோ பேர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, பேதுரு கூட எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு, நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க, உங்களுக்கு அப்படி சம்பவிக்காது. நான் கேட்கல, எங்க அப்பாவுடைய நீதி நியாயம் தான் என்னுடைய. அதே போல யார் நீதி நியாயத்தை கை கொள்றாங்களோ அவர்களை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக நான் என்ன பண்ணுவேன், அறிக்கை அங்க பண்ணுவேன். அங்க சொல்றன்மான சகோதர சகோதரியே, நம்முடைய ஒரே நோக்கம் நம் கர்த்தர் இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் பிரியப்படுத்துறது மாத்திரம் தான் அங்க இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் ஒருவருக்கு மாத்திரம் தான் நம்ம ஊழியம் செய்யும்படியாக அங்க அழைக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய சபையின் தலைவர்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் அங்க சொல்றார். எதை செய்துட்டாலும் தேவன் நீதியின்படி செய்யணும், கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு இசைவா நம் செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு என்ன என்ன பண்றாருனா ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம நம்முடைய நேசிப்பு கூட எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நேசிக்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா சகோதரன் நேசிக்க வேண்டாம் அப்படின்னா சகோதரர்களுக்கு நம் பலி செலுத்துற விஷயத்துல எவ்வளவு வேணா என்ன பண்ணலாம். சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தார் கூட நம்ம என்ன பண்ணோம், நன்மை செய்ய அங்க கடமைப்பட்ட ஜனங்களாக அங்க இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தை யாருக்குள்ள இருக்குதோ, நீதி நியாயம் அந்த சிந்தை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி காலத்துல குளிர் அடைஞ்சு போயிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரகாசிக்கிற ஒளியாக அங்க மாறிடுவாங்க. சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன காரியம் செய்துட்டாலும் பரவாயில்ல, நாம் இந்த குறுகியான வழியில கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் விசுவாசத்தில் பின்பற்றக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். யாரெல்லாம் இப்படி செய்யறாங்களோ அவங்களை பார்த்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, லூக்கா 17:10.
அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார்.
ஆமன் பண்ண சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது கண்டிப்பா நாம் கடமையை செய்த பொழுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே உன் இள எஜமானுடைய இலைப்பாறுதலுக்குள் அங்க பிரவேசி அங்க சொல்றன்மான சகோதர சகோதரிகளே. இந்த நாளிலும் கூட கடைசி நாட்கள்ல கர்த்தேசு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பின் வசனத்தை நாம் தியானிச்சோம். அக்கிரமம் பன்மடங்கு பெருகுவதால் அநேகருடைய அன்பு குளிர்ந்து அங்க போகும். இன்னைக்கு நம்மத்தில கூட அன்பு குளிர்ந்து போன நிலை அங்க காணப்படுகிறது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நாம் கண்டிப்பா குளிராக இல்லாமல் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பிரகாசிக்கக்கூட சுடராக இருக்க கிருபியுள்ள தேவன் தாமே கிருபி செய்வாராக. இப்பேற்பட்ட வாய்ப்பை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் விசேஷமாக கன்வென்ஷன் கமிட்டி கூட நம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட தேவன் கிருபையில் தேவனுடைய நீதி எப்பேற்பட்டதாக இருக்கிறது. அந்த நீதியை நாம் எப்படியாக செய்ய வேண்டும், தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக சொல்லிட்டு தேவனுடைய குணலட்சணங்கள், அந்த குணலட்சணங்களை எப்படியாக நாம் கற்றுக்கொண்டு நம்ம இந்த ஒரு புதிய சிந்தையில வளர்ச்சிக்கு எப்படி வளர வேண்டும் என்று குறித்து அருமையாக எதை விட வேண்டிய குணலட்சணங்களை விட்டு தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாசங்களை ஏறெடுக்க கிருபுள்ள தேவன் கிருபை செய்வராக. அது மாத்திரமல்ல, தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்களில் எப்படிதான் காமிச்சிட்டார்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அந்த நியாயப்பிரமாணத்தில் தேவன் தன்னை நீதி உள்ளவராகவே காமிச்சிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவங்க கூட எப்படித்தான் பழகிட்டாங்கன்னா நீதி உள்ளவர்களாகவே என்ன பண்ணிட்டாங்க, செய்யாங்க. தேவன் ரொம்ப நீதி உள்ளவர். அதனால அந்த அளவுக்கு நம்மளால நீதி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது சொல்லிட்டார். ஆனா இதை கத்தர் அருமையா சொல்லிட்டாரு. நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சுருக்கி ரெண்டு விஷயம் சொல்லிட்டார் இல்லைங்களா. முதலாவது உன் தேவநாய கத்திர இடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பனையா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப பாருங்க எவ்வளவு எளிமைப்படுத்திட்டார் தேவன். அவருடைய மனசை நமக்கு என்ன பண்ணிட்டார்னா காமிச்சிருக்கார். அந்த தேவனுடைய மனதை அறிந்திருக்கக்கூடிய நாம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புடைய கேரக்டரை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து நீதிய நமக்கு வச்சுட்டு சகோதரர்களுக்கு அதிக அதிகமான இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய ஜனங்களை வளர்ந்து நம்முடைய கான்சக்ரேஷன் அதை சொல்லும் போது முதலாவது அந்த கற்பனையும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒப்பனையா இருக்கக்கூடிய இரண்டாவது கற்பனை நம்முடைய கான்சக்ரேஷனை நம்முடைய சகோதரன் மத்தியில் நிறைவேற்றுவதற்கு அருமையான ஒரு பாடத்தை சகோதரன் கூட அதை பகிர்ந்து கொடுத்தார். இப்படிப்பட்டதாக இந்த ஒரு முதல் அனுபவத்தில் அவர் தேவனுடைய சத்தியங்களை ரொம்ப அருமையாக சபையாருக்கு எடுத்துக் கொடுத்ததுக்காக அவருடைய ஊழியங்கள் தொடர்ந்து வளரும்படிக்கு நாம் ஒவ்வொரு நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலே நாம் நினைவு கூறுவோம். அது மாத்திரமல்ல இப்படிப்பட்டதான சத்தியத்தை நமக்கு தேவன் கொடுத்ததுக்காக நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் தேவனுக்கு ஏறெடுப்போமாக. இப்போது தேநீர் இடைவேளை.